ஓம் சிவாய நம. சைவம்தான் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: 8 பாடல் முதல் 10 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இறைவன் எப்படிப்பட்டவன்? தீயினும் வெய்யன். இறைவன் எவ்வளவு சூடு? இறைவன் எவ்வளவு சூடு? தீ சாதாரண நெருப்பு சுடும், ஆனா ஜோதிக்குள் ஜோதி, நெருப்புக்கு நெருப்பு. நெருப்பை விட நெருப்பானவன் நெருப்புக்குள் இருக்கிறான். எப்படி சார்? இப்ப தீன்னு சொல்றோம், நெருப்புன்னு சொல்றோம், சாதாரண சூடுங்கிறோம். இப்ப இந்த உலகத்தில் உள்ள சூடெல்லாம் யார் கொடுத்தது? சூரியன். எங்க உட்காந்துருக்கீங்க நீங்க? இப்போ 1 மணிக்கு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க. எந்த வெளியே இது சூரியனுடைய வெப்பம், அது 2-3 நாளாக கடுமையான வெப்பமாக இருக்குது. எப்பப்போல்லாம் கரிநாள் வருதோ அன்னன்னைக்கெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். என்னைக்கெல்லாம் உங்கள் கேலண்டரில் கரிநாள்னு போட்டிருக்கோ அன்னைக்கெல்லாம் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால தான் அந்த கரிநாளாக இருக்கிறதுனால அன்றைக்கி வெப்பம் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும். பயணம் போகாதீங்கன்னு அர்த்தம், பயணத்துக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம அன்னைக்கு தான் கிளாஸ் வச்சுருக்கோம், வேற எங்கேயும் போகாமல் இங்கே உட்காந்துருங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கரிநாள் அன்னைக்கு பயணத்தை தவிர்க்கவும். சூரியனை அந்த பூமி வந்து நெருங்குகின்ற காலங்கள் கரிநாள். அப்போ அந்த 12 மணிக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு. யார் கொடுத்தா? சூரியன் வெப்பம் கொடுக்கிறது. சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தது யாரு? எங்க சொல்லியிருக்க அப்படின்னு, அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. அருக்கன்னா யாரு? சூரியன். சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தவன் யார்? 1 கோடி ரூபாய் இருக்கிறவன் தான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். 1 கோடி ரூபாய் இருந்தால் 1 லட்சம் கடன் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ சூரியனுக்கு கடன் கொடுக்கணும்னா அவன் சிவபெருமான் எவ்வளோ பேர் யாராக இருக்கணும்? வெப்பத்தில் கோடி இருக்கணும். அப்போ தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன். புனல்னா என்னது? தண்ணி, அதுவே குளிர்ச்சி. ஆனால் அந்த குளிர்ச்சியிலும் குளிர்ச்சியாக இருக்கிறான். சிவபெருமானை போய் இவ்வளோ சூடு இவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தால் எப்படி சார்? ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன், நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் பின் தாழ் சடையானே. இவ்வளோ முக்கியமானது கேட்டுங்க. பின் தாழ் சடையான், ஏன் சடை வந்து பின்னாடி இருக்கு. பின்னால் சடை இருந்தானது நம்ம அர்த்தம், முன்னால் இல்லைன்னு அர்த்தம். முன்னால் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, யாரையுமே தலை வணங்கவில்லைன்னு அர்த்தம். இறைவன் சிவபெருமான் யாரையும் வணங்காதவன். சிவபெருமானுடைய கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை, ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானம். சேர்ந்தறியா கையான், சிவபெருமான் யாரையாவது வணங்கி பார்த்துருக்கீங்களா? அவன் கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை எல்லா கடவுளும் கை சேர்ந்துருக்கும். எல்லா தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா கை சேர்ந்துருக்கும் இல்லையா? யாரையாவது வணங்குற மாதிரி இருக்கும். சிவபெருமான் கை சேர்ந்துருக்கா? ஏன் அவன் அவனுக்கு மேல் யாரும் இல்லை, ஆனால் அவன் வேறு யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யாரையும் விழுந்து வணங்க வேண்டியது இல்லை, ஆனால் அவனுக்கு தலை சடை என்னாவது முன்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய சடை பின்தாள் சடையானை பிங்ககனை, தாயினும் நல்லன். ஏன் தாயினும் நல்லன்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. இப்போ தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லைங்கிறீங்க, அதே ஒரு வார்த்தையை தாயில் சிறந்தவன்கிறீங்க, எப்படி இது ரெண்டும் ஒரு சொல்லுங்க. ஏதாவது அதில் மட்டும் ஏதோ ஒன்று இருக்குங்க. தாய் நல்லவங்க தான் இல்லைனு சொல்ல முடியாது. தாய்க்கும் இறைவனுக்கும் ஒரே ஒரு நூல் வேறுபாடு, ரெண்டு பேரும் கருணை உள்ளவங்க தான். தாய்க்கும் கருணை உண்டு, இறைவனும் கருணை உண்டு. தாய்க்கு கோபம் வரும், இறைவனுக்கு கோபம் வராது. தாய்க்கு கோபம் வருதா இல்லையா? பையன் பணம் கொடுக்கலன்னா கோபம் வரும், ஆனால் பணம் கொடுக்காட்டியும் இறைவன் கோபப்பட மாட்டார். அப்போ தாயினும் நல்ல ஞாரங்க. அப்போ ஏதோ ஒரு சின்ன கோடு யாட்டம் இருக்கு. என்ன இருந்தாலும் ஆன்மா ஆன்மா தான், கடவுள் கடவுள் தான் இல்லையா? பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலம் பறிந்து. நுட்பமாக கவனிங்க, கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலம் பறிந்து, நீ பாவியேனுடைய ஓனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழைப்பிலானந்தமாய. தாய் பெற்ற தாயினும் நல்லன். இப்போ தாயை விட யாரு? நல்லா கவனிக்கணும், ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். யாராவது ஒரு அடியாராவது மாற்றி பாடியிருக்கிறாங்களா? அது திருமூலராக இருக்கட்டும், அல்லது இது வந்து மாணிக்க வாசகராக இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், யாருமே வந்து 12 திருமுறைகளிலேயோ 14 சாத்திரங்களிலேயோ ஒரு இடத்துல கூட யாருமே முன்னுக்கு பின் முரணாக பாடியிருக்க மாட்டார்கள். அதுதான் சைவம், அதுதான் சைவம். சைவத்துக்குள்ள சிறப்பு அதுதான். வேற எந்த நூல்லையும், வேற எந்த மார்க்கத்திலையும் அப்படி இருக்காது. ஒரு ஞானி சொன்னார்னா வரக்கூடிய அடுத்த சீடர் வந்து மறுத்துருவார். அலெக்சாண்டர் சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்லியிருந்தாருன்னா பிளேட்டோ மறுப்பார், பிளேட்டோ சொல்லியிருந்தாருன்னா அரிஸ்டாட்டில் மறுப்பார், அரிஸ்டாட்டில் மறுத்தார் சொல்லியிருந்தாருன்னா அலெக்சாண்டர் மறுத்துருவார். இதெல்லாம் மறுத்து பேசக்கூடியவர்கள் தத்துவ ஞானிகள். நம்மள்ட அப்படி இல்லை, எல்லா தத்துவ ஞானிகளுமே முன்னுக்கு பின் முரண் இல்லாம சொல்லக்கூடியவங்க. அதான் சைவம் ஜெயிக்குது. தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. வெய்யன் தண்ணியன் கோபமாகவும் இருப்பான், அருளையும் கொடுப்பான். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவன். கதிர்மதியம் போல் முகத்தான், என்னது கதிர்மதியம்? என்னது கதிர்ங்கிறது? சூரியன். மதிங்கிறது சந்திரன். கதிர்ங்கிறது வெப்பம், மதிங்கிறது குளிர்ச்சி. வெப்பமாகவும் இருக்கிறான், குளிர்ச்சியாகவும் இருக்கிறான். இப்போ தன்னை அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறானா இல்லையா? சிவபெருமான் புன், இந்த புன் ஒரு புன்முருவலால் முப்புறத்தை எரித்தார் இல்லை? அப்போ முப்புறம் எரிக்கின்ற பொழுது சிரிப்பும் வரும், கோபமும் வரும். நமக்கு கோபம் வந்தால் கோபமாக தான் மூஞ்சை காட்டுவோம், சந்தோஷம் அடையும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சிவபெருமான் ஒரே நேரத்தில் இரண்டையும் செய்வோம். அப்படி முப்புறம் எரிக்கின்ற பொழுது கண்ணு கோபமாக இருக்கும், ஆனால் முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும். அது திருப்பாவையில் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது இப்போ முப்புறம் இருக்கிற நிலையில் சிவபெருமானுடைய முகத்தை சொன்னேன். ஆமாம், கடவுள் ஒன்று தான், நல்லா கவனிச்சுக்கணுங்க. கடவுள் ஒன்று தான். நிறையா படித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், நிறையா படிக்கணும், நிறையா சிந்தித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், எல்லாம் ஒன்றுங்கிறது தெரியணும். இவ்வளவு இருந்தும் சிவபெருமானுடைய திருவருளை யாரும் அறியவில்லை. அவன் சேயினும் நல்லன் அணியன் நல்ல அன்பருக்கு. இந்த அன்பருங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பர்னா அன்பு செலுத்துபவர்கள். அன்பர் இறைவன் காட்டிய வழியில் நடப்பவர்களுக்கு அருளை கொடுப்பான். அது புனலிலும் தண்ணியன். இறைவன் காட்டிய வழியில் நடக்காதவர்களுக்கு சூரியனை போல தீயினும் வெய்யன். இது நம்முடைய சிவஞான சித்தியாரில் வரும். அன்பர்கள் எப்படி இருப்பார்கள்? அறவழியில் நடப்பார்கள். அறமழி இதம் செய்வோருக்கு அனுகிரகத்தை செய்வான், அப்போ உதவி செய்வான். சம்பந்தர் தேவாரம் நிறைய சொல்றான், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியரே தன்னை அடைந்தவர்களுக்கு இன்பங்கள் தருவானை. இப்ப யார் ஒருவர் வந்து இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையே செய்வான். அந்த அணியன் அப்படின்னா பக்கத்தில் இருப்பவன், நமக்கு க்ளோஸா இருக்கிறது யார் இப்ப அதான் நான்கு வகை மார்க்கத்தில் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப முக்கியமான மார்க்கம், நெருக்கம் அதிகம். தோழ மார்க்கம் இறைவனை இறைவனையோ இறைவனோடு பழகுகின்ற பொழுது நண்பராக பழகுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப உயர்வான மார்க்கம். அப்போ இவங்க மார்க்கெல்லாம் அவங்க தப்புன்னு நினைக்க சொல்லக்கூடாது. அவர்கள் ஒவ்வொரு வழியில் இறைவனை அணுகினார்கள். ஞானசம்பந்தர் இறைவனை தந்தை மகன் என்ற உறவில், அப்பர் பெருமான் தலைவர் தொண்டர் என்ற முறை, சுந்தரர் நண்பர் என்ற முறை, தோழர் என்ற முறை. அது தோழர்லையும் வந்து சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு தோழர் இல்லை, சிவபெருமான் சுந்தரருக்கு தோழர். அதான் தோழமை உமக்கு தந்தனம்னார். அவர் இவர்கிட்ட வந்து தோழம் பிடிச்சிக்கிட்டார் இல்லை, ரொம்ப கவனிச்சு பாருங்க, முக்கியமாக கவனிங்க. அப்போ அந்த அளவுக்கு இவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க. அப்புறம் மாணிக்க வாசகர் அவர் ஞானம் இறைவனை ஞானியாக பார்த்தவர். இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் இறைவனை ஒவ்வொரு வகையாக அணுகியிருக்காங்க. இறைவனுடைய பெயர் இறைவன் ஞானி, குருவாக இறைவனை குருவாக தான் சீடராக இருந்து இறைவனை வழிபட்ட நிலை. இறைவனுடைய பெயர் இறைவனுடைய பெருமை, பொன்னால் புரிந்திட்ட புரிச்சடை எல்லாம் இறைவனை வந்து பொண்ணாக தான் கவனிக்கிறாங்க. அதான் மூணு பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பொன்னா சிவபெருமானுக்கு வந்து அவருடைய திருமேனின்னு சொல்லணும். இப்போ நம்ம சொல்லும்போது உடம்புன்னு சொல்லணும், சிவபெருமானுடைய உடம்புன்னு சொல்லக்கூடாது, பொன்னாரி மேனிய. ஆனால் இன்னமும் தெரியல, சில படங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் கருப்பாக போட்டிருக்கு, கண்ணம் மட்டும்தான் கருப்பு, உடம்பெல்லாம் கருப்பு இல்லை. நம்ம ஒரே புடியாக பிடிச்சிட்டாங்க, அந்த படம்பெல்லாம் தப்பு, அப்படி செய்யக்கூடாது. பொன்னால் புரிந்திட்ட பொருசடை என்ன, அதுவும் புரிந்திட்ட அள்ளி முடியலையா, எத்தனை சடை இருக்கு இறைவனுக்கு, ஒன்பது சடை நிறைய சொல்லியிருக்கேன். பின்னி பின்னி என்ன பண்ணா ஒன்பது சடையாக போட்டிருப்பாரு பின்னாடி. இன்னைக்கு அது போல் பல பேர் பார்க்குறா எல்லாம் நீட்டாக முடி வளர்க்குறாங்க. இன்னைக்கு சில பேரை பார்த்தா தோளுடைய செவிங்கன்னா சில பேர் தெரியுறாங்க, அது தோளுடைய செவிங்கண்ணா சொன்னால் சரி, அது ஒரு காலையில் மட்டும் தோடு போட்டுட்டு போகிறாங்க, அது வளையமாக வர போட்டுக்கிறாங்க. சரி, சிவபெருமான் அன்னைக்கு தோடு சேவினா இருந்தார், எல்லாம் சைவத்து வந்துட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு போக வேண்டியா இருக்கு. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவன் பேர் என்ன? இப்போ ஒரு சந்தேகம், இப்ப நந்தின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, பிரதோஷ வழிபாடுன்னு ஒன்று இருக்கு. இப்போ சிவபெருமானுக்கு பேர் இங்கே நந்தின்னு வருது, அங்கே வேற நந்திக்கு வேற வழிபாடு செய்கிறீங்க, எத்தனை நந்தி இருக்கு? நந்திகள் நால்வர். அதிகார நந்தின்னு ஒன்று உண்டு, நாம் அவரை யாரும் கவனிக்கிறதே இல்லை. எங்கே பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ஐயா ஓசோ, நீங்கள் இங்கேருந்து கைலாயத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கைலாயம் இல்லை, இது வந்து மண்மேவும் கைலாயம். நான் சொல்றது 10 வருஷத்துக்கு அப்புறம் விண்மேவும் கைலாயம் போக போறீங்கல்ல, விண்மேவும் கைலாயம் திருமந்திரம் முடிக்கும் போது, திருமந்திரம் நிறைவாகும் பொழுது கைலாய காட்சி, அது வந்து விண்மேவும் கைலாயம். அது கைலாயம் போகும்போது அப்படின்னா அங்கே நந்திக்கிட்ட பர்மிஷன் ஆகிட்டு தான் போகணும், பர்மிஷன் உள்ள போடுவேன் ஸ்டாப் பண்ணுவேன். அழைப்போட போன சுந்தரர் உள்ள போயிட்டார், அழைப்பு இல்லாத போன சேரமான் பெருமாள் நிப்பாட்டி சுட்டார். யாரை கேட்டியா வந்து இல்லை. விவரமாக அப்புறம் சொல்லுவான். அப்போது அதிகார நந்தின்னு ஒருத்தர் உண்டு. அவர் யாருன்னா சிலாதன முனிவருடைய குமாரர். அவர் வந்து அந்த கோவிலில் கைலாயத்தில் காவல். அவர் தான் அதிகார நந்தின்னு பேர். இந்த இது நடக்கும்ல நந்தி கல்யாணம் திருமழப்பாடி. ஏன் யாருக்காவது கல்யாண பிரார்த்தனை இருந்ததுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். நந்தி கல்யாணத்தை பார்த்தவங்களுக்கு முந்தி கல்யாணம் ஆகும்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண தடைகள் தோஷங்கள் இருந்துன்னு வச்சிங்களேன். அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இருக்கு அதிகமாக இல்லை. அது போனீங்கன்னா அங்கே திருமழப்பாடியில் வந்து நந்தியம் பெருமானுக்கு திருமணம். அதே அப்படியே ஊர்வலம் வர்றது ஏழு ஊர் ஆடி சுற்றி வருவாங்க. அது சலாதன முனிவருடைய புத்திர அந்த நந்தி. அவர் அதிகார நந்தின்னு பேர். அந்த அதிகார நந்தி கோவில் வாசலில் இருப்பார். ஆனால் சிவபெருமன் போலையே இருப்பார். ஒரு பிரைசூல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த இரண்டு கைகளும் சேர்ந்திருக்கும். சிவபெருமானுடைய வடிவத்தில் ஆனால் கை சேர்ந்திருக்கும். ஒரு கோவிலை நுழையும் பொழுது இடதுபுறத்தில் நுழைந்த உடனேயே அவர் அதிகார நந்தி இருப்பார். அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் நீங்க உள்ள போகணும். அது ஒரு நந்தி. விடை நந்தி, மால் நந்தி, இப்படி நாலு வகை நந்தி இருக்கு. சிவபெருமானுக்கு பெயர் நந்தி. நல்லா கேட்டுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மால் நந்தின்னு ஒன்று இருக்கு, அது பின்னாடி வரும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ விஷயங்களையும் நம்ம ஒரே நாளில் சேர்த்துக்க முடியாது. இந்த இறைவனுக்கு பெயர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை, என்னால் தொழப்படும் எம் இறை. யாரால? திருமூலர். அவர் மிகப்பெரிய யோகி. அவன் திருமூலர் தான் எல்லாத்துலேயும் வருவார். பதினெட்டு சித்தர்லேயும் வருவார், யோகிலையும் வருவார், ஞானிலையும் வருவார், நாயன்மார்லேயும் வருவார். இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்கள்லையும் வர்ற எல்லாத்துலேயும் வர்றவர் ஒருத்தர் தான். அவர் எப்படி வந்தார்னா சிவபெருமானை வணங்கி இந்த நிலையை அடைந்தார். என்னால் தொழப்படும் எம் இறை, மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. நான் அவனை வணங்குகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் யார்? அவன் யாரையும் வணங்காதவன். சூஸ் பண்ணணும். அதை இப்போ தேர்ந்தெடுக்கும்போது அப்படி தேர்ந்தெடுக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் பழகணும். நமக்கு மேலே இருக்கிற இறைவனை தான் வணங்கணும். ஏன்னா சிறு தெய்வங்கள் சைவத்திற்கு உடன்பாடு இல்லை. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். அப்போ நம்ம சிறு தெய்வ வழிபாடு நமக்கு உடன்பாடு இல்லை. சிறு தெய்வம் பெருந்தெய்வம்னு பிரிச்சுக்கணும் நம்ம. என்ன சிறு தெய்வங்கள் வந்து உதவி செய்யும், அவங்கவுங்க லெவலில். பெரிய லெவலில் செய்யாது. அவங்கள்ட்ட போய் முத்தி கொடுனா கொடுக்காது. இந்த கடைக்கு போகிறப்பா என்னோட சித்த வானா வரும், ஒரு உதவி செய்ய வரும், அவ்வளோட செய்யும். அத்தெய்வம் அத்தனை காணும் சித்தியா. அந்த தெய்வங்களுக்கு சக்தி இருக்கு, எல்லைக்கு உட்பட்டது, இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளவை, சிறு நன்மைகளை செய்யும், அவ்வளோட சரி. ஆனால் பெருந்தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவம் எல்லாமும் செய்யக்கூடியது. இறைவன் எப்படி இருக்கிறான் பார்ப்போம். எல்லாம் சிவம். நீங்கள் பார்க்கின்ற எல்லா பொருள்களும் சிவமாகவே இருக்கின்றன. ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார்கள், குணமும் குணியுமாக இருக்கிறார்கள். குணம் குணி அதை மட்டும் பேசுவோம். தேன் அது ஒரு பொருள், அதில் உள்ள சுவை குணி. உண்மையானது அதுதான். மருத்துவத்தில் சொல்லும்போது சொல்றோம், குணமும் குணியும் போல இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள். நெருப்பும் சூடும் போல. இப்போ நெருப்புலேருந்து சூட்டை பிரிப்பீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற நெருப்பு மட்டும் சூடு இல்லையா? இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பிரிக்க முடியுதா? பழமும் சுவையும் போல, கொஞ்சம் மேலே வர, சூரியனும் கதிர்களும் போல. பிரிச்சு வரும். இப்போ நீங்கள் சூரியனில் உட்காந்துருக்கீங்களா, கதிர்களில் உட்காந்துருக்கீங்களா? இல்லை எனக்கு இது போகிறோம். இப்போ கதிர்கள் உங்கள் மேலே படுதா, சூரியன் உங்கள் மேலே படுதா? அப்போ உங்களுக்கு நேரடியாக பயன்படுறது சூரியனா சூரியனுடைய ஒளியா? நான் சூரியனுடைய ஒளின்னு சொன்னது சக்தி, சூரியனுங்கிறது சிவம். இப்போ சக்தி தான் உங்களுக்கு வாழ வைக்கிது. ஆனால் அந்த சக்தி எங்கே இதில் அடங்கியிருக்கு? சிவத்தில் அடங்கியிருக்கு. அப்போ சிவத்திலிருந்து வந்த சக்தி, சிவத்திலிருந்து வந்த சக்தி நம்மளை வாழ வைக்கிறது. சக்தி எதிர்ப்பில் ஒடுக்கும், சிவத்துக்குள் ஒடுக்கும், சிவமும் சக்தியுமாக. அப்போ இறைவனுக்கும் இறைவிக்கும் பேதம் இல்லை. இருந்தாலும் அம்மன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். படிக்கிறது சைவ சித்தாந்தம். சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கெல்லாம் போவோம். புரியுதா? இன்னும் மாறலை, நீங்களாம் மாறிட்டீங்க. பல வருஷமாக சித்தாந்தம் படிக்கிறீங்க, எல்லாம் ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் மேலே போக போக உங்களுடைய இந்த புற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மாற்றிடலாம். இறைவன் கூப்பிட்டா வந்து நம்மளோட உட்காந்துருக்கணும், அந்தளவுக்கு உணர்ந்துடலாம். வா வந்து உட்காருப்பா, உட்காருவார். இப்போ நாமெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். போட்டுருவோம், உட்காந்துருப்பார். அதில் உண்மையிலேயே உட்காந்து அவரும் கேட்குறாரு. மத்தியானம் எண்ணி பார்க்கலாம், எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு எண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும், சாப்பிட்டு போவார். ஆல நம்ம இறைவனை அணுக்கமாக வச்சுக்கலாம், கவலை. ஆனால் அந்த சிவசக்திங்க மட்டும் விளக்கம் கொடுத்துரும். கொஞ்சம் சிவம் நிறைந்த சக்தி. சக்தி என்பது வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி வெளிப்படும். இப்போ கரண்ட் இல்லை, இப்போ இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லை இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் இருக்காங்க. இப்போ சிவமாக இருக்குது, இப்போ கரண்ட்டு இல்லாதனால சக்தி வெளிப்படலை. அப்போது அந்த சுற்றக்கூடிய ஃபேன் சுற்றக்கூடிய சக்தி அந்த ஃபேனுக்குள் அடங்கியிருக்கா இல்லையா? அடங்கியிருக்கு. அடங்கி இருக்கின்ற நிலையில் சக்தி வெளிப்படு, அடங்கி இருக்கின்ற நிலையில் சிவம் வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி. இப்போ சிவமும் சக்தியுமாக இருக்கிறார். தானே இருநிலம், இந்த பெரிய நிலம் இறைவன் நிலம். மலையாக இருந்தாலும் அதான், தரையாக இருந்தாலும் தானே இருநிலம். தாங்கி விண்ணாய் நிற்கும் ஆகாயம், பஞ்சபூதங்கள் இருக்கா, நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த பஞ்சபூதங்களில் எது பெருசு? ஆகாயம் தான் பெருசு. ஏன்னா எல்லாத்தையும் அது அடங்கி, அது அடங்கிடும், எல்லாம் ஊடுருவிடும். தானே இருநீலன் தாங்கி விண்ணாய் நிற்கும் வானாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இறைவன் நிலத்துக்குள், நீருக்குள், நெருப்புக்குள், காற்றுக்குள், ஆகாயத்துக்குள் இறைவன் இருக்கிறான். தானே இந்நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி. அங்கின்னா அங்கின நெருப்பு. ஞாயிறும் திங்களும் சூரியனும் சந்திரனும். அப்போ சூரியன் சந்திரன்கிறது வந்து அது வந்து சூரியன் வந்து பிளானட்டா ஸ்டாரா, பிக்கெஸ்ட் ஸ்டார் சன். ஆனால் நம்ம பிளானட்டில் வச்சுருக்கோம் அதை. சூரியனை மேலேயும் பார்ப்பீங்க, கோவிலில் உருவத்துலேயும் பார்ப்பீங்க. எது ஒரிஜினலு? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்க, ஆனால் அதே நேரத்தில் இன்னமும் இடிக்குது எங்கேயோ. புரியுதா? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்கல்ல. அப்புறம் புதுசாக என்ன நவகிரகத்தில் ஒரு சூரியனை வச்சுருக்கீங்க? நேரடியாக பட்டு போகிறோம். ஏதோ கொஞ்சம் எங்கேயோ கொஞ்சம் வழிபாட்டில் குழப்பம் வருது. அதெல்லாம் திருமந்திரம் படிக்கும்போது சரி பண்ணிடலாம். சூரியன் ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம அஸ்ட்ராலஜியில் பேசுகிறோம், ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ஸ்டார். இன்னிமேஸ் ஜடம், சந்திரன் ஜடம். அது சந்திரனை கோள்னு வச்சுருக்கோம், ஆனால் அது உபக்கோள்னு சொல்லணும். துணைக்கோள், துணைக்கோளில் வச்சுக்கணும், துணைக்கோளில் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம நவக்கிர நவக்கோள்களில் ஒரு கோளாக வச்சுருக்கோமே ஒழிய உண்மையிலேயே அது பூமியை சுற்றி வருகின்ற பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோளாக தான் நாங்கள் அஸ்ட்ரானமியில் பேசுகிறது. அந்த ஜடப்பொருள்களையும் இறைவனை இயக்குகிறான். நாளும் ஞாபகம் வச்சுக்கணும், நவக்கிரகங்களை எல்லாம் இயக்குபவன் இறைவன். எனவே இறை வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய விதியை வெல்ல முடியும். அதுதான் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து இறைவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியுமே அன்றி வேற எதுவும் நமக்கு உதவி செய்யாது. தானே இருநிலம் தாங்கி விண்ணாயிருக்கும், தானே சுடும் அங்கி, தானே ஞாயிறு, தானே திங்கள். அப்ப திங்களுக்குள் இறைவன், ஞாயிறுக்குள் இறைவன், சூட்டுக்குள் இறைவன், விண்ணுக்குள் இறைவன், போகிக்குள் இறைவன், எல்லாமே இறைவன் தான். தானே மழை பொழி, மழை இறைவன் தான். நல்லா மழை பெஞ்சதுன்னா இறைவன் அருள் இருக்குன்னு அர்த்தம். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியில் கூக்கு முகந்து கொடு. அப்போ ஆழி மழைக்கண்ணான்னு திருப்பாவையில் பாடுவாங்க. நாம் என்ன என்ன மழையாய் மழையை நம்ம கருணையாக பாடுறோம். இதே திருக்குறளில் வான் சிறப்புன்னு பாடுறோம். வான் சிறப்பு எத்தனை அதிகாரம்? முதல் அதிகாரம் சிவம், இரண்டாவது அதிகாரம் சக்தி. திருக்குறளில் முதல் அதிகாரம் எது? சிவம். அதில் சிவங்கிற வார்த்தை வராது. இறைவனுடைய எட்டு குணங்களும் சொல்லுவாங்க இதில். இறைவனுடைய எட்டு குணங்களும் திருக்குறளில் இருக்குது. எப்படி இருக்குது? கடவுள் வாழ்த்தில் இருக்குது. இறைவனுடைய எட்டு குணங்களில் முதல்ல ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? முதல் அதிகாரம் எடுங்க திருக்குறளில், கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து ஃபுல்லாக சிவம். அடுத்தபடி ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. இந்த வான் சிறப்புங்கிறது சக்தியை குறிக்குது. அடுத்தது நீத்தார் பெருமைங்கிறது அடியாரை குறிக்குது. நீத்தார் பெருமைங்கிறது சிவனடியாரை குறிக்குது. முதல் பாடல் என்னங்க திருக்குறளில்? ஆதிபகவன். அது தன்மயம் உடைமை. இறைவனுக்கு எட்டு குணம் இருக்கா இல்லையா? இறைவனுக்கு எட்டு குணங்களில் ஆதிபகவன் என்பது தன்மயம் உடைமை. வாழறிவன், வாழறிவன் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் தான். நமக்கெல்லாம் வாழறிவே கிடையாது. இயற்கை உணர்வு உடைமை, அதான் வாழறிவன். மலர்மிசை ஏகினான், தூய உடம்பு. அருள் திரும்பின்னு சொன்ன இல்லையா, அதுதான் மலர்மிசை ஏகுதல். வேண்டுதல் வேண்டாமை இலான், வரம்பில் இன்பம் உடைமை. இருப்பும் வெறுப்பும் இல்லைன்னா மலர்தலும் கூம்பலும் இல்லாத நிலை. யாராவது எல்லாரும் அப்படிதான் வாழணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இப்படியே இருக்கணும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் இப்படியே இருக்கணும். அதை முதல்ல கத்துங்க. அதுதான் எலிஜிபிள். திருமந்திரம் படிக்கிறதுக்கு அதுதான் எலிஜிபிள். அப்படி தான் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இறைவன், இறைவன் என்ற வார்த்தை. முற்றுணர்வு உடையவன், முற்றுணர்வு எல்லாம் தெரிந்தவன். பொறிவாயில் ஐந்தவித்தான், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அவனுக்கு பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் தான் பாசமாம் பற்று அறுத்து நம்மையெல்லாம் பாதிக்கக்கூடிய இறைவன். அவனுக்கு பாசம் கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதவன், முடிவில்லாத ஆற்றல் உடையவன். அற ஆழி அந்தன் பேரறி உடையவன். எட்டு குணங்களும் முதல்ல எட்டு பாட்டில் உண்டு. ஒன்பதாவது பாடல், கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. தாளை வணங்கா தலை, இறைவனுடைய தாளை வணங்காத தலை இருந்தும் வெஸ்ட். திருக்குறளை எல்லாம் எப்படி அணுகணும்னு சொல்லித்தரேன். இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு, அது சக்தி. சிவத்தையும் சக்தியையும் வழிபட்டவர்கள் நீத்தார் பெருமை, சிவனடியார்களுடைய பெருமை. இப்படியெல்லாம் திருக்குறளை பார்க்கணும். நாம் அப்படி பார்க்கல இது வரைக்கும். திருமந்திர வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் பார்க்க போறீங்க. தானே மழை பொழி தையலுமாய் இருக்கும். தையல்னா யாரு? தையல் நாயகின்னு ஒரு அம்மா இருக்காங்க. யாரு? வைத்தீஸ்வரன் கோயிலா? தையல் நாயகி. தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். தையல்னா பெண், தமிழில் வந்து தையல்னா பெண். அந்த அம்மா தையல் நாயகி, பெண்ணுக்கெல்லாம் தலைவி. நான் அப்படி சொல்றது இல்லை. இங்க சிவபெருமான் எம்டி, இந்த அம்மா எம்எஸ். தையல் போடுறது யாரு? ஆப்ரேஷன் பண்றது யாரு? அறிவு அம்மா, அறிவு வந்து சிவபெருமான தான், செயல்பாடு வந்து சக்தி. எப்படியோ அவர் தான் பேராயிரம் வரை வானவரத்தின் மெம்மானை பெருவிழா அடியாருக்கு என்னும் வாராசலம் அறிவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ திருத்தருள வல்லாந்தன்னை திரிபுரங்கள் திரிபுரங்கள் தீயட தின் சிலை கை கொண்ட போறானே, புள்ளி இருக்கு வேலூரானே, போற்றாதே ஆட்டனால் போக்கினு சொல்லி மந்திரமும் மருந்தும் தந்திரமுமாக எம்டியா இருக்காரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? எம்எஸ். இந்த அம்மா பேரு அவர் வைத்தியநாதர், இந்த அம்மா தையல் நாயகி. அப்பா அந்த கோயிலுக்கு போனா எப்படி எப்படி தீராத நோயெல்லாம் திருக்குமா இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். தானே மழை ஓழி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன் கடல் ஆமே. தன் கடல் வரைனா தடம் பெரிய, தன் கடல் கடல். கடல்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சின்னதா இல்லை, சின்ன கடல்ங்கிறது. இந்த வார்த்தை பின்னாடி பயன்படும் உங்களுக்கு. இந்த கடல்ங்கிறது தண்ணீர் இருக்கக்கூடிய பரப்பு மட்டும் கடல் அல்ல, அந்த அந்த நீர்பரப்புக்கு மேலே உள்ள பகுதியும் கடல்னு தான் பேரு. அந்த நீர்பரப்புக்கு கீழே பூமிக்குள்ளே இருக்கிறதுக்கு பேரும் கடல்னு தான் பேர். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஒரு ஏரோப்ளைன் வந்து பறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கும் பொழுது அது திருச்சின்னு தான் பேர். திருச்சியில் பறக்கும்போது திருச்சின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? பூமிக்குள்ளே போகும்போது அந்த இடத்துக்கு என்ன பேர்? ஒரு 500 கிலோமீட்டருக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு கீழே பூமியை தோண்டி போகிறாங்கன்னா அதுக்கும் திருச்சின்னு தான் பேர். இதேபோல் கடல்ங்கிறது எல்லா இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. ஆனால் தண்ணிக்குள்ளே தான் கடல் இருக்கும். கடலுக்குள்ளே தான் தண்ணி, கடலுங்கிறது தண்ணி. கடலுக்குள் தண்ணி, தண்ணிக்குள் உப்பு. அது பின்னாடி பயன்படும் இந்த வார்த்தை. அதான் நம்முடைய திருவம்பாவையில் முன் இக்கடலை சுருக்கி முன் அல்ல முன்னி கடல்னு போட்டிருக்கோம். நான் பிரித்து படிக்க தெரியாது நமக்கெல்லாம். நம்மளாம் முன்னி கடல் முன்னி கடலையும் படிப்போம். முன் இக்கடலை சுருக்கின்னு வரணும், அப்படி படிக்கணும். அதெல்லாம் அப்படியே படிச்சிருக்கோம் இது வரைக்கும். நம்ம இப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் இறைவனே சிவமே நிறைந்து இருக்கிறது. ஞாபகம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.